ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஐந்தெழுத்து. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
திருவருளை மறக்காம இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன வழி சொல்லியிருக்கோ அந்த வழிதான் சீவன் முத்தனுக்கும் சொல்லியிருக்கு. என்னன்னா, அஞ்செழுத்து சிந்தனையை அவன் செய்ய வேண்டும். சீவன் முத்தரையே அஞ்செழுத்து சிந்திக்கணும்னு சொன்ன பிறகு இல்லையா, நாம சிந்திக்கணும்னு சொல்லவா வேணும்? சிவன் முத்தரே சிந்திக்கணும், அதான் புனிதன் நாமம் சொல்லியிருக்கார். நண்பர்களே, சிவஞான போதம் சிவஞான சித்தியார் ஒன்பதாம் சூத்திரத்தில் அஞ்செழுத்து சிந்தனை பேசப்படுகின்றது. அது முத்திக்கு முந்தைய நிலை, முத்திக்கு முந்தைய நிலை. இங்கு சிவபிரகாசத்தில் சொல்லப்பட்ட அஞ்செழுத்து சிந்தனை முத்தி அடைந்த பிறகு செய்ய வேண்டியது இல்லையா. அங்க என்ன அப்படின்னா, சிவ தரிசனம் செய்து கொண்டிருக்கும் போது அஞ்செழுத்து சிந்திக்க வேண்டும். அதுதான் திருவருளோடு ஆன்மா ஏகனாகி இறைவனி நிற்பதற்கு அந்த அஞ்செழுத்து சிந்தனை அங்கு துணை செய்யும். ஏகனாகி இருப்பதுதான் சிவோகம் பாவனை, அது அருள் பாவனை. இப்போ ஒரு பாவனையை நம்ம மறுத்தோம், யோக மதம் சொல்கின்ற பாவனையை, இது மனம் கருவிகளால் செய்யப்படும் பாவனை, இதை மறுத்தோம். ஆனா அருளால் பாவித்தல் சிவோகம் பாவனை என்பது நமக்கு உள்ளது. இந்த சிவோகம் பாவனை செய்வதற்கு முத்தி பஞ்சாக்கரமாகிய அஞ்செழுத்து அங்கு மந்திரமாக விதிக்கப்பட்டது. அது முத்தி அடைவதற்கு சற்றே முந்தைய நிலை ஒன்பதாம் சூத்திரம் இல்லையா. பத்தாம் சூத்திரம் முத்தி அடைஞ்சாச்சு, அதுல பாச நீக்கம் பயன் விளைஞ்சாச்சு, மலமாஜைதனோடு வல்வினைகின்றேன். பதினோராம் சூத்திரம் சிவபோகம் அஜரா அன்பின் அறங்கடல் செலுமே, அந்த 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 பாச நீக்கத்துக்கு கொஞ்சம் முந்தைய நிலை ஒன்பதாம் சூத்திரம், அந்த முத்தியினுடைய ஒரு விளிம்புல இருக்கிற நிலை, அப்போ அஞ்செழுத்து சிந்தனை சொல்லப்பட்டது. இங்கும் சீவன் முத்தராக ஆன பிறகும் அஞ்செழுத்து சிந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சைவ சமயத்துக்குள்ள நுழைபவரும் அஞ்செழுத்து சிந்திக்கணும், முத்தியே இல்லையா சிவபூசை, அதுல சிவபூசை செய்பவரும் சிந்திக்கணும், யோகம் சிவயோகம் பயில்பவரும் அஞ்செழுத்து சிந்திக்கணும் இல்லையா, முத்தி அடைய முயல்பவரும் சிந்திக்க வேண்டும். சிந்தி கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், அங்கேயும் அஞ்செழுத்து சிந்திக்கணும். சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடிய பிறகும் இந்த உடல் இருக்கும் வரை, உடலுக்கு பிராரத்த கன்மங்கள் போகங்களாக வரும் இல்லையா, அதனால நமக்கு விருப்பு வெறுப்பு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சீவன் முத்தன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அஞ்செழுத்து சிந்திக்க வேண்டும். அது அருமையா சொன்னார், பந்தமானவை அறுத்து இல்லையா. என்ன அதுல என்ன தெரியுது, சைவ சமயத்தினுடைய தொடக்க நிலையிலிருந்து சீவன் முத்தனாக முடிவு நிலை வரைக்கும் அஞ்செழுத்து எல்லா நிலைகளிலும் இருக்கின்ற ஒரு பாங்கினை நாம். அதனாலதான் அஞ்செழுத்து பதிகம் அவ்வளவு சிறப்பா பாடியிருக்காங்க நம்ம நால்வர் பெருமக்கள் இல்லையா. மூவர் முதலிகள் பதிகம் பாடியிருக்கின்றார்கள். மணிவாச பெருமான் ஆங்காங்கு திருவாசகத்திலே அஞ்செழுத்தின் பெருமையை சொல்லியிருக்கின்றார்கள். பன்னெண்டாம் திருமுறை பெரிய புராண வரைக்கும் அஞ்செழுத்தின் பெருமை உண்டு. அப்படினாலே இங்க சொல்கின்றார் பாருங்க, பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒளியாது. பந்தமானவை அறுத்து சிவபெருமான் குருவாக எழுந்தொழி வந்து முந்தைய பாடல்களை சொன்னது போல ஆணவ பாசத்தை ஒளியின் முன்னல் இருள் போல ஒடுக்கி விட்டான். சஞ்சீத கன்மத்தை நெருப்பிலிடப்பட்ட விதை போல முளையாதபடி செய்து விட்டான். பிராரத்தத்தை உடற்குடாக கடைபிடி செய்து விட்டார். ஆகாமியம் தோன்றாது, தோன்றினாலும் அதை உடனே அருள் ஒளியினாலே ஒடுக்கி விடுகின்றான். இப்படி எல்லாம் பந்தமானவற்றை அறுத்தும் இல்லையா, எல்லா பந்தங்களையும் போக்கியும் பௌதிகம் உழலும் எல்லை. பௌதிகம் நீங்க சொன்னது பூத சம்பந்தமானதை பௌதிகம்னு சொல்லுவாங்க. பௌதிகம் இல்லையா, சயின்ஸ்ல பிசிக்ஸ்ங்கிற பாடத்துக்கு பௌதிகம்னு ஒரு பேர், பழைய பேர் அது இல்லையா. ஏன்னா இப்போ இயற்பியல் என்பது புதிய பெயர். பௌதிகம் என்று சொல்வது என்ன, அது ஐம்பூதங்களை பற்றிய கல்வி, ஐம்பூதங்க மயமான உலக பொருள்களுடைய இயற்கையை சொல்வது, அதனால பௌதிகம் ஏற்பட்டது. பௌதிகம்னா அதுக்கு முன்னாடியே உள்ள பேர் தான், அது ஆகமங்கள்ல உள்ள பேர் தான். பௌதிகம் என்றால் பூதம், பௌதிகம் தத்திதம் இல்லையா. தசரதன், தசரனுடைய மகனாக ராமன் இருப்பதனால அவருக்கு தாசரதின்னு பேரு, ராமனுக்கு தாசரதின்னு பேர் உண்டு. ஏன் அவருக்கு தாசரதின்னு பெயர் ஏற்பட்டது, தசரதனுடைய புதல்வர், அதனால தாசரதி. கேகயன் புதல்விங்கிறதுனால கைகேயி இல்லையா, ஜனகனுடைய புதல்விங்கிறதுனால ஜானகி. இது தத்திதம், தத்திதத்துக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லுங்க, தத்தித விளக்கு, வடமொழி விளக்கு. அது மாதிரி பூத சம்பந்தமுடையது பௌதிகம், பூத சம்பந்தமுடையது பௌதிகம். இந்த தத்தித விளக்கு என்பது இது சமஸ்கிருத மொழிக்குள்ள வழக்கு இல்லையா. ஒரு வழக்கு அது என்ன வழக்குல இருக்கோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டிதான். ஆகவே பூத்த இருப்பதால் அது பூதம் என்று பெயர் வந்தது என்று சொல்வது இங்கு பொருந்தாது. இப்ப சிவபிரகாச பாடல் இதுக்கு சான்றாக இருக்கு. ஏன்னா இந்த உடலை பௌதிகம் என்று உமாவதி சிவம் இங்கே அருள் இருக்கின்றார். ஏன் உடலை பௌதிகம் சொன்னாரு? இந்த தூள உடல் பஞ்சபூதங்களால் ஆனது அல்லவா? பஞ்சபூதங்களால் இயன்றது தானே தூள உடல் இல்லைங்களா? சூக்ஷ்ம உடல் அதுக்கு காரணமான தன்மாத்திரைகளால் ஆனது, தூள உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. எனவே பஞ்சபூத மயமாக தூள உடல் இருப்பதனால் தூள உடலை பௌதிகம்னு சொன்னார். அப்ப பூத சம்பந்தம் பௌதிகம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. பூதம் பௌதிகம் இந்த தத்தீதம் இது வடமொழி வழக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் இல்லை. இந்த தூள உடலோடு வாழ்கின்ற காலம் வரைக்கும் தூள உடல் நீ இந்த உடலை சார்ந்தவர்கள் உலகத்தில் அழுந்தி வாழல, சிவத்தில்தான் அழுந்தி வாழ்கின்றார்கள். இருந்தாலும் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கும் வரைக்கும் சந்தியாது ஒழியாது. என்ன அப்படின்னா, விருப்பு வெறுப்புகள் தோன்றாமல் இருப்பது அரிது. ஏன்னா சீவன் முத்தருக்கு இந்த சீவன் முத்தி என்பது இப்போது புதிதாக கிடைத்துள்ள அனுபவம். ஆனால் உடலோடு கூடி உலகத்தை அறிந்து அனுபவித்து வருதல் என்பது இந்த ஒரு பிறவியில் மட்டுமல்ல, முன்னர் எத்தனை எத்தனையோ பிறவிகளிலும் அது ஈட்டி வந்த அனுபவம். ஆகவே அந்த அனுபவத்தின் தாக்கம் இருக்கத்தானே செய்யும் உடல் இருக்க வரைக்கும். இந்த உடல் நீங்கிட்டதுன்னா அதுக்கப்புறம் பரமுத்தி, அதுல எந்த வாதனையும் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் பௌதிகம் உழலும் எல்லை அப்படின்னார். இந்த உடல் உழன்று வருகின்ற காலம் வரைக்கும், அந்த எல்லை வரைக்கும் சந்தியாது ஒழியாது, விருப்பு வெறுப்புகள் வந்து தோன்றுவதற்கு வாய்ப்பில்லாமல் போகாது. இங்கு தன்மை போல் வினையும் சாரும். இங்கு என்பது என்ன என்றால் பெருங்காயம். பெருங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்து பின்னர் அந்த பாத்திரத்திலிருந்து பெருங்காயத்தை எடுத்துவிட்ட பிறகும் கூட அந்த பாத்திரத்திலே பெருங்காயத்தினுடைய வாசனை இருந்து கொண்டுதான் இருக்கும். அது வெற்று பாத்திரத்தை முகந்து பார்க்கும் போது, வெற்று பாத்திரத்தை முகந்து பார்க்கும் போது, ஆகா இதில் பெருங்காயம் வைத்திருக்கின்றார்கள் போலும் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா அந்த வாசனையை அது வாங்கிக் கொள்கிறது. அது மாதிரிதான் பிராரத்தத்தை இந்த உடல் வாங்கி வாங்கி இல்லையா, அது அந்த உயிரை அனுபவிச்சு அனுபவிச்சு அப்படி ஒரு பழக்கம் முன்னாடி இருந்ததுனால அந்த பயிற்சி, பழைய பயிற்சியினால திரும்பவும் அது ஒரு கணம் அது பெருமான் திருவருளை மறந்து அந்த வினை அனுபவத்தில் அது ஈடுபட்டுறக்கூடாது. அதுக்கு பெரிய கவசமாக இருப்பது எது என்ன? அஞ்செழுத்து தான் இல்லையா. இந்த ஆன்மாவையும் நாம வெல்லணும் அப்படின்னு அந்த வினை வருதான். வினை சடனா இருந்தாலும் ஒரு நயமா படுகின்றால் அப்பர் பெருமான். எத்தனை ஆன்மாவை நம்ம நம்ம வசமாக்கிட்டோம், நம்ம வசமாக்கிட்டோம், அந்த வினை வந்து அந்த ஆன்மாவுக்கு விருப்ப வெறுப்பை ஏற்படுத்தி புதிய வினையை ஏற்படுத்தி பிறவியை உண்டாக்குது. அப்போ அந்த வினை ஜெயிச்சுட்டுன்னு அர்த்தம் இல்லையா. அவனை ஜெயிச்சுட்டேன் இவனை ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாம வினையை வென்றோமா என்று சொன்னார். வினை ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம், நாம ஜெயிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிராரத்த வினை வருது, அதுக்கு நாம விருப்போ வெறுப்போ நாம அடைந்தோம் என்று சொன்னார். அப்போ நமக்கு மேல் வினை ஏறிட்டுது இல்லையா. அப்போ அந்த வினை ஜெயிச்சுட்டுதுன்னு அர்த்தம். அந்த அது என்ன இன்பம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, எரிவினை ஒப்போடு நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அப்ப நாம வென்று விட்டோம். வினை வீழ்ந்து விட்டது. அப்ப நாம வென்று விட்டோம்னா நம்மால தனித்திரு வெல்ல முடியாது இல்லையா. அதுக்கு நமக்கு அந்த வினையை வெல்வதற்கு ஒரு படைக்கலம் வேணும். அதான் படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என் நாவிற்கொண்டே என்று சொன்ன இல்லையா. அந்த படைக்கலத்தை கையாளக்கூடிய வல்லமை வேண்டும் அல்லவா இல்லையா. வாழ்னு ஒரு ஆயுதம் இருந்தா வாழ் பயிற்சி இல்லையா. சிலம்புன்னா சிலம்பு பயிற்சி இருக்கிறது, துப்பாக்கினா துப்பாக்கி சுடும் பயிற்சி. அது மாதிரி அந்த அஞ்செழுத்தை குருமுகமாக ஓதவும் சிந்திக்கவும் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த வல்லமையோடு அந்த அஞ்செழுத்தை சிந்தித்தால் நம்மை வெல்லும் நோக்கில் வந்த வினையானது அது வீழ்ந்து விடும். வல்லவாறு சிவாய நமவென்று, வல்லவாறு சிவாய நமவென வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. வல்லவாறு சிவாய நமவென நல்ல மேவிய நாதன் அடி தொலை. திருநல்லம் என்ற தலத்திலே எழுந்திருக்கின்ற நாதனுடைய திருவடியை, சிவாய நம என்ற திருநாமத்தை சிந்தித்து அவன் திருவடியை தொழுதால் வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும் வல்லவாறு சிவாய நமவென நல்ல மேவிய நாதன் அடிதொல வெல்ல வந்த வினைப்பகை வீடும். ஐம்பூதங்கள் உடலும் ஐம்பூதமயம்தான், உலகமும் ஐம்பூதமயம்தான் இல்லையா. உடலானது உலகத்திலேயே நம்ம அழுந்தபடியாக நம்மை தூண்டும். இப்படி ஐம்பூதங்கள் நம்மை அல்லல் படுத்தி ஆட்டுவிக்கின்றன இல்லையா. இதெல்லாம் முன்வினையின் காரணமாக தான் அப்படி நம்மளை ஆட்டுவிக்கின்றன. ஆனால் வல்லவாறு அஞ்செழுத்தை சிந்தித்தோம் என்று சொன்னார், நம்மை வெல்ல வந்த வினை வீழ்ந்து விடும் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆகையினாலே அந்த ஐந்தெழுத்து தான் நமக்கு வினை சாராமல் தடுக்கக்கூடியது. எனவே அந்த மாதிகளில்லாத அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா பேதியாவே. இப்ப பெருமானுக்கு என்ன கிடையாது? அந்த மாதிரி கிடையாது. அவனுடைய திருநாமத்துக்கும் அந்த மாதிரி கிடையாது, தோற்றக்கேடு கிடையாது. அதான் அஞ்செழுத்தின் பெருமையை சொன்னார். அந்த மாதிரிகள் இல்லாத அஞ்செழுத்து அருளினாரே, அஞ்செழுத்தினுடைய அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரே. குரு குருமூர்த்தியுடன் எப்படி அந்த அஞ்செழுத்தை உபதேசம் பெற்றார்களோ இல்லையா, குருமூர்த்தியாக இருப்பது சிவபெருமான் தான், அவனை எப்படி உபதேசம் பெற்றார்களோ அதுபடியே அந்த அஞ்செழுத்தை உரை செய்வார்களே. அந்த பிராரத்த வாதனை என்ன செய்யாது, தாக்காது, அவர்களை நெறிவிரளவும் செய்யாது என்று. அதான் வாதியான தாக்காது, வேதியான அவர்களை பிறழ செய்யாது. எது அந்த அஞ்செழுத்தினுடைய அருள், அஞ்செழுத்தை இவர்கள் ஞான குரு எப்படி உபதேசிக்கிறாரோ அப்படியே பெற்று அது அவர்கள் சிந்திப்பார்கள். அஞ்செழுத்தை சிந்தித்தால் பிராரத்த வினைகளில் அவர்களுடைய சிந்தனை செல்லாது, உடற்கு வரும் போகும்னு அது பற்றி கருத்து இல்லாமல் இருந்து விடுவார்கள். சரி, அப்படி என்னதான் சிறப்பு இருக்கின்றது திருவஞ்செழுத்திலே என்று சொன்னால், அடுத்த திருப்பாடலே சொல்கின்றார், திருவெழுத்து ஐந்தில் ஆன்மா திரோதம் மாசு அருள் சிவன் சூழ் தர நடுநின்றது. ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி வரும் மன மிகுதியாலே வாசியில் ஆசையின்றி கருவழி சுழலும் மாறும் காதலார்க்கு ஓதலாமே. திருவெழுத்து அஞ்சிலே ஐந்தெழுத்திலே நாமளே இருக்கோம், ஆன்மாவே இருக்கிறது. ஆன்மானா நாம தான் ஆன்மா, நாமே திருவெழுத்து அஞ்சில் இருக்கின்றோம். எப்படி இருக்கின்றோம், பல பொருள்கள் நம்மை சூழ்ந்து விளங்கும்படியாக நாம இருக்கிறோம், நடுவில் இருக்கிறோம். ஒரு புறம் திரோதானமாகிய நகரமும் ஆணவமாகிய மகரமும் இருக்கின்றன, நாம ஒரு புறம் இல்லையா, யாதான் நாம, யாதான் ஆன்மாவாகிய நாம. ஒரு புறம் நாம திரோதானம் ஆணவம், மற்றொரு புறம் வாவும் சீயும், வாவாகிய திருவருளும் சீயாகிய சிவமும் நாம இருக்கிறோம், யா நடுவில் இருக்கிறோம். நமக்கு என்ன இயல்பு, சார்ந்ததன் வண்ணமாகிய இயல்பு. ஆனா தொன்மையிலேயே எதை சார்ந்துட்டோம், மலமாகிய மகரத்தை சார்ந்துட்டோம். அதனால திருவருளுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுருக்குது, திரோதன சக்தியாகத்தான் இவன்ட்ட இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டுது, அது திரோதன சக்தியா இருக்குது இல்லையா. இந்த பயிற்சி நமக்கு நிறைய பல பிறவிகள்ல வந்துட்டுது, அதனால இந்த ம ந என்ற இந்த சார்பு தான் நமக்கு மிகுதியா இருக்கு. அதனால நம்ம பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில சுழன்று வருகின்றோம் இல்லையா. அப்போ ஆகா இப்படி மாவும் நாவும் சார்ந்து நாம இப்படி பிறப்பு ஏற்பட சுழன்று வருதோமே, இதுல இருந்து மீளனுமே, எப்படி இதுல இருந்து ஈடேறுவது என்ற ஒரு அக்கறை, ஒரு ஆர்வம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இந்த அஞ்செழுத்தை உபதேசிக்கலாம். அந்த மா ந சார்பிலிருந்து அந்த யாவாகிய ஆன்மாவை விடுவித்து சீவ சார்பிலே அந்த யாவை சேர்ப்பிக்கின்ற முறையிலே உபதேசம் செய்யலாம், பக்குவர்களுக்கு உபதேசிக்கலாம். அதான் திருவெழுத்து அஞ்சில் சீவா ய ந ம என்ற திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா, ஆன்மாவாகிய அந்த யகரமானது திரோதம் மாசு அருள், திரோதம் ஆசு என்று கொள்ள வேண்டும். திரோதம் ஆசுன்னு சேர்த்து எழுதியிருக்கு, திரோதம்னா திரோதன சக்தி, அது ந, அதுல மாய கண்மங்களும் அடங்கும். ந என்பது திரோதன சக்தியும் குறிக்கும், மாய கண்மங்களும் திரோதன சக்தியில அடங்கக்கூடியவை தானே, கண்ம பலன திரோதன சக்தி தானே ஊட்டுது இல்லையா. மாயையிலிருந்து உலகத்தை திரோதன சக்தியா இருந்து தானே படைச்சு கொடுக்கறான் இல்லையா. அதனால மாய கண்மங்களும் திரோதன சக்தியில அடங்கும். எனவே ந என்பதுல திரோதன சக்தி மாய கண்மம் எல்லாம் அடங்கும். மாலை ஆணவமலம் அடங்கும், மாலை ஆணவமலம் குறிக்கப்படுது. ஆகவே திரோதம் திரோதம் ஆசு, ஆசுனா குற்றம், ஆணவமலம் திரோதம் ஆசு அருள் சிவம் சூழ் தர நடுநின்றது. சி வா ய ந ம என்ற திரோதம், மா என்ற ஆசு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வா என்ற அருள், சி என்ற சிவம், இவையெல்லாம் சூழ் தர சூழ்ந்திருக்க நடுவில் யாங்கிற ஆன்மா இருக்கிறது. ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி வரும் இல்லையா, எதை சார்ந்ததோ அதன் தன்மையை தான் பெற்று இந்த ஆன்மா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மா சி வாவ சாராம அனாதியே என்ன பண்ணிட்டுது, மாங்கிற ஆசை ஆணவத்தை சார்ந்துட்டுது. அதனால அருள் சக்தி திரோதன சக்தியாவே அமைஞ்சு போச்சு அதுக்கு. அதனால அந்த ஒன்றின் தன்மையின் தொன்மையாகி, ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி வரும் மன மிகுதியாலே, மன என்பதை ம ந தனித்தனியா பிரிக்கணும், அஞ்செழுத்துல உள்ள ம, அஞ்செழுத்துல உள்ள ந, அது ம ந மிகுதி. என்ன அர்த்தம், மா ந இவற்றின் சார்பே ஆன்மாவுக்கு மிகுதியா இருப்பதனால, மாங்கிற ஆணவத்தின் சார்பும் நாங்கிற திரோதன சக்தியின் சார்புமே மிகுதியா இருப்பதனால, வாசியில் ஆசையின்றி, வாங்கிற அருள் சார்புல ஆசை இல்லை, சீங்கிற சிவச்சார்புல ஆசை இல்லை, வாசியில் ஆசையின்றி கருவழி சுழலும், அதனால பிறப்பு இறப்பு வழியில இந்த ஆன்மா சுழண்டு வருது. மாறும் காதலாருக்கு ஓதலாமே, ஆகா இந்த பிறப்பு இறப்பு எவ்வளவு துன்பமானது, திருவடி பேர் வேணும்னு எந்த பக்குவ ஆன்மா விரும்புதோ அதுக்கு இந்த அஞ்செழுத்த அதனுடைய பொருளை எல்லாம் விளக்கி அவர்களுக்கு குருவானவர் உபதேசமாக அருளலாம் என்று உமாவிசம் இங்கு அனுமதி அருள்கின்றார்கள். அப்ப எப்படி அந்த முத்தி வேண்டுவோர் அந்த அஞ்சு இடத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஆசுர திரோதம் மேவாது அகலுமா சிவமுன்னாக ஓசை கொள், அதனின் நம்மேல் ஒழித்து அருள் ஓங்கும் மீளவா சியை அருளும் மாயா மற்றது பற்றா உற்றங்கு ஈசனில் ஏகமாகும். இது திரு எழுத்தின் ஈடே. ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா, இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும், கிடைக்கணும்னா இறைவன் அருள் ஓங்கிட்ட தான்ப்பா இருக்கு அப்படிங்கிறார் உமாவதி சிவம். என்கிட்ட இருக்க சுவாமி, என்னால் அதை உணர முடியலையே. உண்மைதான், உன்னால உணர முடியல. ஏன்னா அது மறைப்பாற்றலாக உன்ட்ட இருக்கு, திரோதன சக்தியா. அத கருணை சக்தியா வெளிப்பட்டதுன்னா உணர முடியும் இல்லையா. அப்ப அந்த திரோதானங்கிற நிலையில அது மாறணும், அந்த அருள் சக்தி மாறணும்னா என்ன செய்யணும், அது மாறக்கூடிய முறையில நீ அஞ்செடுத்த சிந்தி அப்படின்னா. ஆசுரு திரோதம் மேவாது ஆசுன்னா ஆணவமலம், ஆணவமலத்தை நடத்தக்கூடியது திரோதன சக்தி, அதான் ஆசுரு திரோதம். ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா, அகலுமான்னு இருக்கு பாருங்க, அகலுமாறு என்று பொருள். அகலுமான்னா அகலுமாறு, அகலும் வண்ணம். ஆணவத்தை நடத்தக்கூடிய திரோதன சக்தி நீங்கக்கூடிய முறையிலே நீ எதை செய்யணும், சிவம் உன்னாக ஓசை கொள், சி வா முன்னாக. சியும் வாவும் அஞ்செழுத்துல முதலில் இருப்பது மாதிரி அஞ்செழுத்தை நீ உள்ளத்திலே சிந்திப்பாயாக. சி முதல்ல இருக்கணும், வா அடுத்து இருக்கணும், அந்த மாதிரி நீ அஞ்செழுத்தை சிந்திப்பாயாக, சூக்கும பஞ்சாக்கரமாக சிந்திப்பாயாக. சி வா முன்னாக ஓசை கொள், ஓசை கொள்னா சிந்திப்பாயாக. அதனில் நம்மேல் ஒழித்து, அதனில் அப்படி சிந்திக்கும் போது நம் மேல் ஒழித்து, நம் என்றது இந்த ந இருக்கு இல்லையா கடைசியில, சி வா அப்புறம் ய ந ம, அந்த ந என்ற திரோதன சக்தி என்ன பண்ணும், மேல் ஒழித்து. மேல்னா அதுக்கு பின்னால் இருப்பதா மேல்னா இருக்கு, நாக்கு பின்னால் இருப்பது என்ன மா, நான் தனக்கு அடுத்து உள்ள அந்த மாவை ஒழித்து, ஆணவத்தின் ஆற்றலை ஒழித்து என்ன அருள் ஓங்கும், அருள் சக்தியாக ஓங்கும். இந்த திரோதன சக்தி என்ன பண்ணும், ஆணவமலம் நம்ம இருக்கிற வரைக்கும் திரோதன சக்தியாக தான் அது இருக்கணும், சிவசக்தி திரோதன சக்தியாக தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஏன்னா விளைப்பலனை ஊட்டினாதான் ஆணவ சக்தி கெடும். அப்ப விளைப்பலனை ஊட்டி ஆணவ சக்தியை போக்கும் பொருட்டு அது திரோதன சக்தியாக தான் இருந்து ஆகணும். சரி, நாம அந்த அஞ்செழுத்த சிந்திக்க சிந்திக்க என்ன, வல்லவாறு சிவாய நமவன வெல்ல வந்த வினைப்பகை விடுமே இருக்கார்களா. இப்ப அஞ்செழுத்த சிந்திக்க சிந்திக்க, சிகாரமும் வகாரமும் முதலாக கொண்டு சிந்திக்க சிந்திக்க, எப்படி அந்த ஆணவ மலம் கெடுது அப்படின்னா, இந்த திரோதன சக்தி தான் அந்த ஆணவ மலத்தை வழியை கெடுத்து, அதனுடைய வலிமையை கெடுத்து, அதை முற்றிலும் அந்த ஆணவ மல சக்தி கெட்டுதுன்னா அப்புறம் இது திரோதன சக்தியா இருக்க வேண்டியதில்லை, அருள் சக்தியாகவே இது மாறிவிடும், வா என்று ஆகிவிடும். அதான் அருள் ஓங்கும். இந்த நா என்ற திரோதானம் அருளாக ஓங்கும், அருள் ஓங்கும்னா அருளாக ஓங்கும். மீள அருளாக ஓங்கும்னா நான் வந்து வா என்ற அருள் சக்தியாக விளங்கும். அந்த வா என்ன செய்யும் அப்படின்னா, மீள வா சியை அருளும். அந்த வா என்ற அருள் சக்தியானது சி என்ற சிவத்தையே இந்த யா என்ற ஆன்மாவுக்கு தந்துவிடும் இல்லையா. ஆகவே அஞ்செழுத்தை சி வ என்ற இரண்டு எழுத்துக்கள் முன்னிலையில் இருக்கும்படி சிந்தித்தால் திரோதான சக்தியானது என்ன செய்யும், அது மாறும், அருள் சக்தியாக மாறும். எப்படி மாறும், ஆணவமல சார்பு இருக்கும் வரை அது திரோதன சக்தியாக இருக்க வேண்டியுள்ளது இல்லையா. ஆணவமல சக்தியை அந்த திரோதான சக்தியே கெடுத்து ஆணவமலத்தின் சக்தி முற்றிலுமாக நீங்கி போக, அதுக்கப்புறம் அந்த திரோதன சக்தியே அருள் சக்தியாக மாறும் இல்லையா. வா என்ற அருள் சக்தியாக அது ஓங்கி விளங்கும். விளங்கி என்ன செய்யும், சி என்ற சிவத்தை அந்த ஆன்மாவுக்கு, யா என்ற அந்த ஆன்மாவுக்கு தந்துவிடும். இதுதான் சி வா என்ற எழுத்துக்களை முதலில் வைத்து அஞ்செழுத்தை சிந்திப்பதனால் கிடைக்கக்கூடிய பெரும் பயன், முத்தியாகிய பயனே கிடைக்கிறது. ஆனால் அது சிவபெருமானே ஞான குருவாக வந்து அந்த அந்த சிவாயனமா என்ற மந்திரத்தை அவர் உபதேசிக்கும் போதுதான் அந்த அனுபவம் கிட்டும். இப்போது நம்ம செய்தியாக தெரிந்து கொள்கிறோம், அதான் நானேயோ தவன் செய்தேன் சிவாயனமா என பெற்றேன் என்று பாடினார்கள் இல்லைங்களா. ஆகவே அதை உபதேசமாக பெற்ற மணிவாசக பெருமான் அந்த அருள் அனுபவத்தை பாடுகின்றார்கள். ஆகவே வா சியை அருளும் என்றால் வா என்ற அருள் சக்தி சி என்ற சிவத்தை அருளும். இந்த பாடல் அந்த அஞ்செழுத்தில் உள்ள அக்கரங்களை வைத்தே பாடியிருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளும். மா யா, யாங்கிறது என்ன, ஆன்மா. அருள் சக்தி ஆன்மாவுக்கு சிவத்தையே வழங்கியது. இப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணது, மா யான்னர் என்ன, அருளை சார்ந்த ஆன்மா. வியாபியாய வான்பயன் தோன்றும் என்றே காலையில பார்த்தோம்ல, அருளில் அடங்கினால் ஆன்மா தன் வியாபகத்தை பெறும் பார்த்தோம்ல. அதனால வியாபகத்தை பெற்று இருக்கிறதுனால அந்த ஆன்மாவை என்ன சொன்னாரு, மா யான்னு சொன்னார். யாங்கது ஆன்மா, அஞ்செழுத்துல உள்ள யா ஆன்மா, அதையே மா யான்னாரு. அது வியாபகத்தன்மையோடு விளங்குகிறது. அதான் அந்த ஆன்மாவை மாயான்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம மாயான்னு ஒரு சொல்லாக்க கூடாது. மா யா பெரிய யகரம், அஞ்செழுத்துல உள்ள யகரம் எது? ஆன்மா. பெரிய ஆன்மான்னு ஆன்மாவை பெருமையா சொல்றாரு. சைவ சித்தாந்த நூல்ல எந்த நூலையாவது ஆன்மாவை இப்படி பெருமையா சொல்ல மாட்டாங்க, எம்பெருமானை தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஏன் சொன்னார்கள் என்றால், அருளில் அடங்கிய ஆன்மா, எனவே அது வியாபியாகிய வான்பையனை பெற்றிருக்கிறது, அதனால மாயா என்றார். அந்த பெரிய யகரம் மற்றது பற்றா உற்று, அந்த அருட்சக்தியே தனக்கு பற்றுக்கோளாக கொண்டு அங்கு ஈசனில் ஏகமாகும். ஈசனாகிய சிவத்திடம், நியாயமாகிய சிவத்திடம் ஒன்றுபட்டு விடும். இது திரு எழுத்தின் ஈடே. இதுதான் திரு அஞ்சு எழுத்தினுடைய மகிமை, அதனுடைய பெரும்பயன் இதுதான். ஆகவே அன்பர்களே, இந்த பாடலிலே சீவா என்ற எழுத்துக்களை முன்னிலையில் வைத்து அஞ்செழுத்தை சிந்தித்தால் திரோதான சக்தியானது ஆணவ மலத்தின் ஆற்றலை முற்றிலுமாக கெடுத்து தானும் அருட்சக்தியாக விளங்கி சிவத்தையே அந்த ஆன்மாவுக்கு வழங்கும். ஆன்மா தன் வியாபகத்தை பெற்று என்ன செய்யும்? அந்த அருளோடு, அருள் வாயிலாக சிவத்தில் ஒன்றுபடும். இதுதான் அஞ்செழுத்தின் பெருமை என்று இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே சிவாய நம நாமம் ஒரு காலம் இணையாத திமிராகரனை வாவென்று அருள்வாயே, திரோதமலமாறும் அடியார்கள் அருமாதவர் தியானம் ஒரு பாதம் தருவாயே என்று சுவாமிமலை திருப்பூரிலே அருணகிரி பெருமான் பாடியிருப்பதை நினைவு கொள்ள வேண்டும். நான் சிவாயன நாமத்தை சிந்திக்கவனே இல்லை, ஆனாலும் திரோதமலம் மாறக்கூடிய பேச்சினை உன் அடியார்களுக்கு அருள மாதிரி எனக்கும் அருளணுங்கிறார். அப்ப சிவாயன சிந்திப்பவர்களுக்கு திரோதமலம் அருட்சக்தியாக மாறும் என்ற ஒரு பெரிய உண்மை அந்த திருப்பூரிலே சொல்லப்படுது பாருங்க. அப்ப இங்க சிவபிரகாசர படிச்ச இந்த சித்தாந்த செய்தி திருப்புகள்ல இருக்கு. ஆகவே அருணகிரி பெருமானுடைய திருவாக்குகள் யாவும் சைவ சித்தாந்தம் என்பது தெளிவாகின்றது.